ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களை, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி சைவ சித்தாந்தம் சொற்பொழிவு. தலைப்பு சிவஞான போதம் நேர்முக பயிற்சி. 9 சூத்திரம். வழங்குபவர் சிவ கிருஷ்ணவேணி ராமச்சந்திரன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
திருச்சிற்றம்பலம் கைலாய பரம்பரையில் சிவஞான போதனரி காட்டும் வெண்ணை பயில்வாய்மை மெய்கண்டான் சந்ததிக்கோர் மெய்ஞான பானுவாகி குயிலாரும் பொழில் திருவாவடுதுறை வாழ் குரு நமச்சிவாய தேவன் சைலாதி மரபுடையோன் திருமரபு நீடூழி தழைக மாதோ நீடூழி தழைக மாதோ
கருமம் கைகூட்டும் செஞ்சொல் பெருவாக்கும் வீடும் பெருக்கும் உருவாக்கும் மாதலால் வானோரும் மானை முகத்தானை காதலால் கூவ கங்கை தெளிவு குருவின் திருமேனி காண்டல் தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் தெளிவு குருவின் திருவாத்தி கேட்டல் தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தானே தெளிவு திருமேனி
திருச்சிற்றம்பலம் எல்லா வல்ல திருவருளும் குருவருளும் நம்மை இங்கே ஒன்று செலுத்தியுள்ளது. அடியேனது குருநாதர் சித்தாந்த சரவம் திருவருள் திருமுறை தமிழ்மணி சுவர்ணாசம்ப சுந்தரம் அவர்களின் பாதங்களையும் வணங்கி இங்கே வீட்டிற்கும் திருவாவுடுதுறை ஆதீன திரு முதல்வர் நமச்சிவாய சுவாமிகள் திருவிழையும் இப்பொழுது நம்மை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கின்ற 24வது குருமானதாசாமியான அவர்களின் திருமணிகளையும் வணங்கி அடியார் பெருமக்கள் அன்பர்கள் அனைவருக்கும் திருவிழிக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு சிவஞான போதத்தை பற்றி 9 சொல்லிருக்கலாம். இன்னைக்கு வந்து ரொம்ப திரு பேரு என்று சொல்லணும். திருவெண்ணை நல்லூரில் மெய்கண்டார் சந்நிதியில் இந்த மெய்கண்டாரை பற்றி சொல்லும் போதே பொய் காட்டி பொய் அகற்றி போதாந்த பொருளாம் மெய் காட்டும் மெய்கண்டார் அந்த மெய்கண்டா அதுவும் திருவெண்ணெய்களும் இத்தக பொய்காட்டால் மெய்ய அந்த மெய்கண்டாருடைய திருவெண்ணெய்களூரில் மெய்கண்டார் சந்நிதியில் மெய்கண்டார் அருமைய சிவஞான போதம் குறித்து சிந்திப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வாய்ப்பினை எனக்கு நல்லிய நம் தம்பிரான் சாமிகளுக்கு வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் இன்னைக்கு சிவு 9வது சூத்திரம் சிவஞான போதம் எல்லாருக்கும் தெரிந்த விஷயமாக இருந்தாலும் முதலில் நினைவுபடுத்திக் கொண்டு நாம் சிந்திக்க வேண்டிய பொருளுக்கு செல்லலாம் என்பதற்காக நாம் சிந்திக்க இருப்பது சிவ ஞான போதம். சிவத்தை உணர்கின்ற ஞானத்தை போதிப்பது சிவஞான போதம். அது 12 சூத்திரங்களை உடையது. 4 இயல்களாக பிரிக்கப்பட்டுள்ளது. எல்லாம் நமக்கு தெரிந்த விஷயம்தான். முதல் 3 சூத்திரங்கள் பிரமாண இயல், 4, 5, 6 சூத்திரங்கள் இலக்கண இயல், 7, 8, 9 சாதன இயல், 10, 11, 2 பயனியல் என்று 4 பிரிக்கப்பட்டுள்ளது. பிரமாண இயலில் பதி, பசு, பாசம் என்ற முப்பொருளை விளக்குகிறது. அந்த முப்பொருளின் இலக்கணத்தை விளக்குவது இலக்கண இயல். அது என்ன சொல்கிறது என்றால் பதிப்பொருள் ஒன்றே. பதி, பசு, பாசம், அதில் பதி ஒன்றே. அவன் சத்து சித்து ஆனந்தமாக இருக்கின்றான், எண்குண வடிவனாக இருக்கின்றான், புத்தறிவன். அதனால அது புத்தறிவன் என்று. பாசம் என்பது பல உயிர்கள், அவை சிற்றறிவுடையது. அறிவித்தால் அறியும் அறிவுடையது. அப்படி அறியும் பொழுதும் ஒன்றொன்றாக அறியும், விட்டு விட்டு அறியும், மறந்து மறந்து அறியும், அழுந்தி எழுந்தி அறியும். இப்படி ஏன் அப்படி ஒவ்வொன்றாக அறிகிறது என்றால் அறியாமையாக பாசத்தில் கட்டப்பட்டுள்ளது. அறியாமைய குற்றமுடையதாக இருக்கிறது. அந்த குற்றம் நீங்குவதற்காக நமக்கு மாயையிலிருந்து கண்ணு கரண போகன போகம் கூட்டப்படுகிறது. அதன் மூலம் நாம் வினைகளை செய்து பக்குவமடைந்து இறைவனை அடைகிறோம். இதெல்லாம் நமக்கு வந்து இலக்கண இல்லை. அப்போ அந்த அறியாமையாக குற்றம் நீங்குவதற்காக சாதனமாக விளக்குவது எல்லாம் சாதனை இல்லை. தவம், அஞ்செழுத்து, சத்திரம். அடுத்து பயனியல்ல, நமக்கு அதன் பயன், நாம் அடையும் பயன்கள் என்ன? உயிருக்கு 2 பயன்கள், வீடு பேர், விடுதல் 1, பெறுதல் 2. அந்த 2 பயன்களை பற்றியெல்லாம் சொல்லுங்க. இந்த சிவஞான போதம் பார்த்தீங்கன்னா நூலின் பெயராகவும் அது சொல்லும் பொருளாகவும் அதன் பயனாகவும் இருக்கிறது. உங்களோட பெயர் சிவஞான போதம். அந்த சிவஞான போதம்தான் நாம் அறிய வேண்டிய பொருள், அதுவே தான் நமக்கு பயன் என்பதாக அமைந்துள்ளது. இதுல நமக்கு இன்னைக்கு பார்க்க இருப்பது 9வது சூத்திரம் சாதனை இயலில் 1, மதியம் இருப்பது 10வது சூத்திரம் பயன் இயலில் 1, 2 நாம் குறிக்கிறோம். 9வது சூத்திரம் என்ன சொல்கிறது என்றால் ஆன்மா சுத்தி ஆகுமாறு, சுத்தி வருமாறு, ஆன்ம சுத்தி பற்றி பேசுகிறது. கொஞ்சம் நல்ல ஆழமான விஷயம்தான். கொஞ்சம் 8வது சூத்திரத்தை நம்ம சிறிது நினைவுபடுத்திக் கொண்டு இந்த 9வது சூத்திரத்துக்கு போலாம். 8வது சூத்திரம் என்ன சொல்கிறதுனா ஞானத்தை உணரும் உரிமையை கூறியது. ஞானத்தை எப்படி உணர்தல், ஞானம் நமக்கு எப்படி கிட்டும்? தம்முதல் குருவுமாய் தவத்தினில் உணர்த்த. அந்த தவம் என்பது என்னன்னா சரியை கிரியை யோகம். மேற்சரியை கிரியை யோகம் செய்துளி ஞானத்தை காட்டி அல்லது மோட்சத்தை கொடா ஆகலாம் அப்படின்னு நினைச்சுன்னா நீங்க அந்த தவம் இறப்பு இல் தவம். மத்தைய 14 சாஸ்திரங்களில் பார்த்தோம்னா பொதுவான அறங்களை பற்றி நாம் பேசுவது இல்லை. ஏன் அப்படின்னா பக்குவுடைய மாணவருக்கு சிவத்தை உணரும் ஞானத்தை போதிப்பது சிவஞானம். அதை சொல்லி தானே மீதிய நூல்கள் எல்லாம் இருக்கின்றன, மற்றைய சாஸ்திரங்கள் எல்லாம் இருக்கின்றன. அப்ப இதை கேட்பதற்கு நாம் தகுதி உடையவர்களாக முன்னேமே இருந்திருக்கின்றோம். சித்தியாரில் ஒரு பாட்டு, புறச்சமய நெறி நின்றும் அகச்சமயம் புக்கும் புகழ் விருதி வழி உழன்றும் புகழும் ஆச்சிரம அறத்துறைகள் அவை அடைந்தும் அருந்தவங்கள் புரிந்தும் அருங்கலைகள் பல தெரிந்தும் காரணங்கள் படித்தும் சிறப்புடைய புராணங்கள் உணர்ந்தும் வேத சிறப்புகளை மிக தெளிந்தும் சென்றார் சைவத்திறத்தை அடைவர். இதில் சரியா திரியா யோகம் செலுத்திய பின் ஞானத்தால் சிவனடியை சேர்வர் என்று நமக்கு காட்டுகிறார் அருணதி. இந்த பிரிவில் இல்லைனாலும் இதற்கு முன் எடுத்த பிரிவுகளில் நாம் செய்த இந்த நிலைகளெல்லாம் இருந்து கடந்து வந்திருக்கின்றோம். அதனால ஞானத்தை வருவதனால் நமக்கு மற்ற சாலைகள் அமைக்க வேண்டும், சோலைகள் அமைக்க வேண்டும், மருத்துவ வசதி பல அறங்களை பற்றி எல்லாம் இங்கே சொல்லப்படவில்லை. ஞானத்தை உணரும் முறைமையை கூறுகிறது. அது வந்து சரியை கிரியை யோகம் ஞானம். அந்த அது உணர்த்துவது குரு. அவர் என்ன வந்து உணர்த்தினார்? ஐம்புல வேடரின் வளர்ந்து அயர்ந்தனை, அயர்ந்து வளர்ந்தனே இருப்போம். ஆனா அது வந்து இப்படிப்பட்ட உண்மையான ஐம்புல வேடரின் வளர்ந்து அயர்ந்தனை அப்படின்னு. அதனால அந்த குற்றம் நீங்குவதற்காக ஆன்மா சுத்தி ஆகுமாறு ஒன்பதாம் சுத்திரம் சொல்லப்படுகிறது என்று நமக்கு சிவஞான தேவர்கள் கட்டுகிறார். அந்த ஒன்பதாம் சூத்திரம் இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. ஊனக்கண் பாசம் உணரா பதியை ஞானக்கண்ணில் சிந்தை நாடி உரா துணை தேர்த்தன பாசம் ஒருவர் தன்னிழலாம் பதி விதி என்னும் அஞ்செழுத்தேன். ஊனக்கண் குறையறிவுடைய இந்த உயர் பற்று பாசம் பாச ஞானத்தாலும் பசு ஞானத்தாலும் பாஸ்பரிய பரம்பரன் என்று அந்த இரண்டாலும் பதியை உணர முடியாது. ஆனால் அவன் அருளாலே அவர்கள் அவன் அருளாலே ஞானக்கண்ணினில் அதாவது அவன் அருளாலே ஞானக்கண்ணினில் சிந்தையை நாடி அவன் தாள் வணங்கி அவன் அருளாலே அவன் தாள் வணங்கிதான் இங்க வந்து ஞானக்கண்ணினில் சிந்தையை நாடி உரா துணை தேர்த்தன பாசம் ஒருவர் ஊராத்தே அதான் ஊராத்து வருது அழகைத்தே பேய்த்தே இல்லாத காணல் நீருக்கு சொல்லப்படுகின்ற சொற்கள். காணல் நீர்னா இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனா அதை பார்த்தா இருக்காது, ஆனா கண்ணுக்கு புலப்படும். அதுபோல இந்த மாயை என்பது மும்மலங்களும் மனமும் கண்ம மாயை மும்மலமும் உண்டு போல் நின்றாம் பண்பை உடையது என்பது நமக்கு கட்டுகிறார். அந்த பாசத்தை விட்டு நீங்கினால் திருவருளை நாம் அடையலாம் என்று நமக்கு சொல்கிறது. இந்த ஒன்பதாம் சூத்திரம் என்ன? இது பொதுவா நடக்கிறது. ஆன்ம சுத்தி பண்ணுமாறு முதலிட்டு ஆன்ம சுத்தி அக வழிபாடினால் அடையும் என்பதும் நாம் இந்த ஒன்பதாம் சூத்திரத்தில் அறியக்கூடிய செய்திகள், அடையக்கூடிய பயன்கள். ஆன்ம சுத்தினா என்ன? அது தசகாரியத்தில ஆறாம் நிலை தத்துவ ரூபம், தத்துவ தரிசனம், தத்துவ சுத்தி, ஆன்ம ரூபம், ஆன்ம தரிசனம், ஆன்ம சுத்தி, இது ஆறாவது நிலை. இதை பற்றி தான் சொன்னார். அடுத்தது சிவரூபம், சிவ தரிசனம், சிவ யோகம், சிவ போகம். தத்துவ ரூபம் அப்படின்னா என்ன? மண் முதல் சிவமது ஈரா வடிவு காண்பதுவே ரூபம். 36 தத்துவங்களையும் நாம் என்ன என்று உணர்ந்து கொள்வது தத்துவ ரூபம். 36 தத்துவம் ஆன்ம தத்துவம், 24 வித்யா தத்துவம், 7 சிவ தத்துவம், 5 எல்லாரும் முன்னாலே படிச்சிருக்கீங்க. இதெல்லாம் நினைவுபடுத்திக் கொண்டால்தான் அந்த ஆன்ம சுத்தி என்பது நமக்கு தெரியாது. அப்போ இந்த 36 தத்துவம் இவை 90 ஆத்மிகங்கள் இருக்குங்களா, இவை என்ன என்று தெரிந்து கொள்வது. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு செயல்களை செய்கின்றது. அவையெல்லாம் படிச்சிருப்போம். பஞ்சபூதமாக அண்டத்தில் இருப்பதெல்லாம் பிண்டத்தில் இருப்பது, ஞான இந்திரியன் கண்மேந்திரத்தினால் நாம் ஐம்புலன்களை அறிகிறோம். அதுக்கு அந்த கரணங்கள் நமக்கு துணையாக இருக்கின்றன. இவற்றை செலுத்திக் கொண்டிருப்பது வித்யா தத்துவம். நம்மளுடைய இச்சை ஞானம் கிரியை தூண்டப்பட்டு காலத்தினால் கட்டப்பட்டு நியதியினால் கட்டப்பட்டு நாம் அந்த 24 தத்துவங்களை செலுத்திக் கொண்டிருப்பது வித்யா தத்துவம். அதனை செலுத்திக் கொண்டிருப்பது இப்படி தத்துவங்கள் இவை என்று நாம் தெரிந்து கொள்வது தத்துவ ரூபம். அடுத்தது தத்துவ தரிசனம். அவை ஜடம் என்று அறிதல் தத்துவ தரிசனம். பஞ்சபூதத்துக்கு தெரியுமா, நான் இளம், நான் தீ, காத்து அப்படின்னு அவை சொல்லாது. அது தானும் அறியாது, ஏன்னா அவர்கள் ஜடம். அது போல எல்லா தத்துவங்களும் தன்னைத்தானே அறியாது, அதனால அவை ஜடம். அவை ஜடம் என்று நாம் அறிந்து கொள்வது தத்துவ தரிசனம். ஏன் அப்படின்னா, இந்த உடலையே உயிராம நாம் நினைச்சுக்கோங்க, பக்குவம் வரும் காலம் வரைக்கும் நமக்கு இந்த உடலுக்கு வந்த வரைக்கும் இந்த உயிரே போயிடுச்சு, இந்த மாதிரி வலிக்குது அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த உடலையே உயிராக நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆக அதுலேயும் இங்கு வேறுபட்டு நாம் உணரும் இந்த தத்துவங்கள் அனைத்தும் ஜடம் என்று உணர்வது தத்துவ தரிசனம். இந்த தத்துவத்திலே உணர்ந்து வினைகளை செய்து அதன் மூலம் பக்குவம் அடையும் பொழுது இந்த பக்குவத்திற்கேற்ப குருவாக இறைவனே வருகின்றார். அந்த குரு ஞானத்தினால நாம கண்ணுதல் அருளால் இவற்றின்றி நீங்குதல் தத்துவ சித்தி. நீங்குதல் அப்படின்னா மரணம் அப்படி என்பது அல்ல, கருவிகளின் செயல்பாடு மடங்கி நிற்றல். அது இன்னும் கொஞ்சம் போக போக மறுபடியும் தெளிவாக படிக்கலாம். அப்போ தத்துவங்களிலிருந்து நீங்கி இருப்பது தத்துவ சுத்தி. இந்த தத்துவங்கள் ஜடம் என்று உணர்ந்தோம். தத்துவத்தை தரிசனம் பண்ணும் பொழுது தத்துவங்களுக்கு வேறாக நாம் இருக்கிறோம் என்பதையும் சேர்ந்து உணர்றோம் இல்லைங்களா. தத்துவம் ஜடம், அப்ப தத்துவங்களுக்கு வேறாக நாம் இருக்கிறோம். அறிவு பொருள், அந்த நாம் அறிவு பொருள் என்று உணர்வதுதான் ஆன்ம ரூபம். தத்துவங்களுக்கு வேறாக நாம் அறிவு பொருள் என்று உணர்கிறோம். அடுத்தது ஆன்ம தரிசனம். ஆன்ம தரிசனம் என்றால் என்னன்னா, இந்த உயிர் அறிவித்தால் அறியும் சித்து என்று நாம் அறிந்து கொள்வதுதான் ஆன்ம தரிசனம். ஏன் அப்படின்னு சொன்னா, இந்த தத்துவங்களே நாம நினைச்சிட்டு இருந்தோம், எல்லாம் இருந்தோம். இதுக்கு முன்னால நம்ம பார்த்தோம், பக்குவமுற்ற ஆன்மாக்களுக்கு தம்முதல் குருவமாய் வந்து உணர்த்துகிறது என்றெல்லாம் அறிவித்தால் தானே நம்ம உணர்ந்துகிறோம். நம்மளிருந்து முதலிருந்து பார்த்தா குழந்தையா இருக்கும்போது நமக்கு வந்து அம்மா, நான் தாம்பா உன் அம்மா என்று முதல்ல நமக்கு உணர்த்துகிறேன். அடுத்து இது அப்பா, இது மற்ற சுற்றங்கள் என்று அறிவிக்கிறார்கள். அடுத்து ஸ்கூலுக்கு போய் பார்த்தோம்னா ஒவ்வொன்றாக முதல் கொண்டு அப்படியே எழுது வரைக்கும் போறோம்னா அவங்களுக்கு தகுந்த கலைகள் வரைக்கும் பிஹெச்டி எத்தனை வேணாலும் போகலாம். எல்லாமே நாம் வந்து அறிவித்தால்தான் அறிந்து கொண்டிருக்கிறோம், நாமே அறிவாக அறிவது இல்லை. அப்போ நாம் அறிவித்தால் அறியும் சித்து என்று உணர்வது வந்து ஆன்ம தரிசனம். நாம் அறிவித்தால் அறியும் சித்து அறிந்து கொண்டிருக்கிறோம் என்று கூறினால், அறிவித்துக் கொண்டிருக்கின்ற சித்து ஒன்று இருக்கிறது அல்லவா. நாம் அறிவிக்க அறிந்து கொண்டிருக்கிறோம் என்றால் நமக்கு அறிவித்துக் கொண்டிருக்கின்ற சித்து ஒன்று உள்ளது, அது சிவரூபம். அப்போ ஆன்ம தரிசனத்தால் சிவரூபம் என்று கூறுவது இதுதான். அறிவித்தால் அறியும் சித்து, நமக்கு அறிவித்துக் கொண்டிருக்கும் சித்து என்று உள்ளது, அது சிவம். அப்போ அது இறைவன், அது சிவ ரூபம். அப்ப அந்த சித்து அறிவித்துக் கொண்டிருக்கிறது, நாம் அறிந்து கொண்டிருக்கின்றோம். அப்ப நம் செயலிருந்து இல்லை, எல்லாமே நாம் உணர்கின்றோம். நம்ம உணர்ந்து அந்த திருவருளில் அடங்கி நிற்கும் பொழுது, நம் செயல் இல்லை என்று நீங்கி நிற்கும் பொழுது ஆன்மா சுத்தியாகிறது, திருவருளை தரிசிக்கிறது. முதல்ல சிவ ரூபம் தான் பார்த்தோம், அதாவது நமக்கு வந்து நாம் அறிவித்தால் அறியும் சித்து ஆன்மரூபம். நமக்கு அறிவித்துக் கொண்டிருக்கும் சித்து சிவர் ரூபம். நாம் செயலற்று அவனுடைய செயல நம்ம தத்துவங்களின் வேறாக நாம் என்று உணரும் பொழுது ஆன்மரூபம். நாம் அறிவித்தால் அறியும் சித்து என்பது ஆன்ம தரிசனம். அந்த ஆன்மா தரிசனம் சொல்லும்போது நமக்கு அறிவித்துக் கொண்டிருக்கின்ற சிவனையும் உணர்கிறது. அதுக்கப்புறம் நம்மளுடைய இயலாமையை நீங்கி இறைவனுடைய அடியில் நீங்காது நிற்கிறது வழிபாடுனால. அதுதான் சரியை கிரியை யோகம் அழைத்து இறைவனுடைய அடி. அப்போ அந்த கருவிகளில் நீங்கி நிற்பதுதான் ஆன்மா சித்தி என்பது. என்ன அப்படின்னா அப்படியே சிவனை தரிசித்துக் கொண்டு இருத்தல். அந்த சிவனை தரிசித்துக் கொண்டிருக்கின்ற ஆன்ம சுத்தியை பற்றி தான் இந்த ஒன்பதாம் சூத்திரம் நமக்கு காட்டுகிறது. அதுக்காக தான் இந்த ஆன்மா சிவனை தரிசித்ததும் என்ன இதுக்கு அழுந்தி அழுந்தி அறியும்னு பார்த்தோம் இல்லைங்களா. விட்டு விட்டு அறியும், மறந்து மறந்து அறியும்னு பார்த்த மாதிரி அழுந்தி அழுந்தி அறியும். அப்போ நகார மகாரங்களில் அழுந்திக் கொண்டிருந்தது போல சிகார மகாரத்தில் அழுந்தி அந்த அழுந்தி அறிவதுதான் சிவ யோகம். அதுக்கு அப்படியே நீங்க அடுத்து இந்த நிலையிலே இருந்தால் அடுத்தது சிவபோகம், அது முத்தி நிலை என்று நமக்கு ரசகாரியம் காட்டுகிறது. அந்த ரசகாரியத்தில் ஆன்மா சுத்தியை விளக்கும் போது இந்த ஒன்பதாம் சூத்திரம் உனக்கண் பாசம் நரா பதியை ஞான கண்ணினில் சிந்தை நாடி உரா துணை தேர்த்தன பாசம் ஒருவர் கண்ணிழலாம் பதி விதி என்னும் அஞ்செழுத்தே. இது மூன்று பிரிவு. உனக்கண் பாசம் உணரா பதி அப்படின்னாலும் பாச ஞானத்தினாலும் பசு ஞானத்தினாலும் உணர முடியாத பதியை அவருடைய பதிஞானத்தினாலே சிந்தை நாடி அகவழிபாடு செய்ய ஆணவம் கண்ம மாயை என்ற மும்மங்களும் மலங்களும் அழகை தேர் போல நீங்க எனது தன்னிழலாம் பதியை அடைய அந்த நிலை தெரிந்ததாக விதிப்படி என்னும் அஞ்செழுத்தே என்பதுதான் இந்த சூத்திரமாக இருக்கிறது. இது மூன்று அதிகரணங்களாக நமக்கு பிரிக்கப்பட்டிருக்கிறது. கண் பாசம் உணரா பதியை ஞானக்கண்ணினில் சிந்தை நாடி என்பது ஒரு அதிகரணம். புறா துணை தேர்த்தன பாசம் ஒருவ கண்ணிழலாம் பதி என்பது ஒரு அதிகரணம். விதி என்னும் அஞ்செழுத்தே என்பது அதிகரணம். மேகண்ட நமக்கு வந்து சூத்திரம் சொல்வார், அதுக்கப்புறம் ஏது மேற்கோள் அப்புறம் உதாரண வேண்பா என்ற வகையில் நமக்கு சிவஞான போதத்தை படித்துக் கொண்டு வருகிறார். ஒவ்வொரு முதல் அதிகாரத்துக்கு இரண்டு வெண்பாக்கள், அடுத்தது மூணு, அதுக்கு அடுத்தது மூணு என்று ஒன்பது வெண்பாக்களில் நமக்கு ஆன்மா சுத்தியாகும் ஆகிய நிலையை காட்டுகின்றார். முதல் அதிகரணம், முதல் அதிகரணம் என்னங்க? உணக்கண் பாசம் உணரா பதியை ஞான கண்ணினில் சிந்தை. அப்போ உணக்கண்ணா என்ன? குறையறிவுடைய உயிர் பசு. அடுத்தது பாசம் என்பது பாசம். அப்போ வித்யாரசர் பாச ஞானத்தாலும் பசு ஞானத்தாலும் பார்ப்பரிய பரம்பரனை, அதுதான் ஊனக்கண் பாசம் உணரா. அந்த பதியை அது வந்து பதிஞானத்தினாலே நேசமுடும் உள்ளத்தே நாடி பாத நீளக்கில் நீ என்பது இந்த ஜாதகம். ஊனக்கள் என்பது அதற்கு மேங்கண்டார் என்ன சொல்கிறார் என்றார், ஈண்டு ஞானக்கண்ணாலே காண்க என்றது வாக்கு மன அதீத கோசரமாய் அவன் நிற்கலான். இறைவன் வாக்கு மனம் கடந்தவனாக அதீதனமாக இருக்கிறான். வாக்கு என்பது பாச ஞானம், மனம் என்பது பசு ஞானம். இப்ப பாச ஞானத்தாலும் பசு ஞானத்தினாலும் வாக்கினாலும் மனத்தினாலும் அறிய முடியாதவன் இப்படியே நின்னிடத்தன் இவன் என்று எழுதி காட்டோனாதே. அதுதான் ஏன் சொல்றாங்க வாக்கினாலும் மனத்தினாலும் அவன் அங்கு இங்கு எனாதபடி எங்கும் இருக்கின்றான். அவனை எந்த அளவு சொல்லி சொல்லி முடித்தாலும் அது ஒரு புரியதான் அமைந்தான். அவன் அறிய முடியாதவன் அல்ல. அதனாலதான் கோசரன் சொல்லிட்டான். கோசரன் அகப்படுவன், அன்பினும் பிடியுள் அகப்படும் மலையே. அவன் மலை, அந்த மலையை அடக்க முடியுமா? சொல்லுவாங்க, என் பொருளை என்ன உரியும்னா, மலைக்காட்சி, கடற்காட்சி, உயிர்காட்சி, இந்த மூணையும் பார்த்தோம்னா நம்ம வந்து இறைவன் இருக்கிறத கண்டிப்பா ஒப்புக்கோம். மலைய, மலையில அத்தனை வளங்கள், உயரங்கள், அதோட மேல போக பார்த்து இல்லையா, அடுக்கு மலை, தொடர்மலை, அதுல இருக்கு அந்த மலை. மலைதான் மழை வருவதற்கு காரணம். அப்படி அந்த மலையை பத்தி ஆராய்ச்சி பண்ணு கொண்டே போறோம். அந்த மலையே முருகனடுவ உருவமாக கூட திருமுருக திருப்படை நமக்கு பேசியிருக்கு. மலையை முன்னால நீர்ந்து போவது நம்ம ஒரு சின்ன எவ்வளோ பெரியவன். அதே மாதிரி கடல் முன்னால போய் நிற்கும் போதும் அப்படிதான். நாம் ஒரு சிறிய பொருளாக உடல் காட்சி, சித்தினை அசத்துடன் இறை இணைத்தாய் எங்கள் இறைவா எங்கள் பரமா. இந்த அசித்துக்கு இந்த சித்து எப்படி வந்தது? அதைத்தான் நம்ம வந்து 36 தத்துவம், 24 தத்துவம், ஆன்ம தத்துவம், அதையெல்லாம் ஒவ்வொன்றாக உணரும் பொழுது நமக்கு பிரமிப்பா இருக்கும். எப்படி இங்க இருக்குள்ள மணிக்கவாசல் சொல்றாங்களே, ஒவ்வொரு கரு உருவாங்களும் ஒவ்வொரு மாசத்திலேயும் தனித்தனியா ஒவ்வொரு கடலிருந்து பிழைத்து தக்க தசமதி அவனோடும் துக்க சாகர துயரிடை பிழைத்தும் அப்படின்னு. அதுக்கப்புறம் கல்வி என்னும் அல்லலில் பிழைத்தும், செல்வம் என்னும் அல்லலில் பிழைத்தும், அப்படியே ஒவ்வொன்றா பிழைத்து வந்து எல்லாம் பண்ணும்போது இப்ப இந்த உடற்காட்சியை காணும் பொழுதும் நாம் இறைவனே. இப்ப இத என்ன அப்படின்னா, வாக்குனாலும் என்னதான் சொல்லி சொல்லி பார்த்தாலும், நினைந்து நினைந்து பார்த்தாலும் அவனை வந்து நாம் வந்து முழுமையாக உணர முடியாது என்பதுதான் இறைவனுடைய. அவனை அடையவே முடியாத உணர முடியாது. உணராப்பதியே என்ன அசஞானத்தினாலும் பசு ஞானத்தினாலதான் உணர முடியாது. அவன் அகப்படு கோசரமாக வேண்டத்தக்கது அறிவுறுத்தீங்களா, வேண்டும் பயன்மாக்கு அறியோய் நீ வேண்டி என்னை படிகொண்டாய். அப்ப எளிமையாக அவன் வந்து அதுதான் இங்க வந்து பாச ஞானம்னா என்ன என்பதை சித்தியார் கட்டுகிட்டு பாருங்க. வேதம், சாத்திரம், ஸ்மிருதி, புராணம், கலை, ஞானம், விரும்பும் அஜபை, வைகரியாதி திறங்கள் வேணா நாத முடிவான எல்லாம் பாசஞானம். இவை எல்லாமே பாசஞானம். முதல்ல நம்ம இலக்கணையில சொல்லும் போது என்ன சொன்னோம், பதி சித்தறிவு, பாசம் சித்தறிவு, சாரி வசு சித்தறிவு, பாசம் ஜடம் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா இங்க பாச ஞானம் என்பது சொல்லிடுவோம். இப்போனா பாசம் ஜடந்தா அதுக்கு ஞானம் இல்லை. பாசத்தின் வாயிலாக பசு உணரும் ஞானம் பாசம். ஞானம் இரண்டே தான், சித்தறிவு முற்றறிவு. ஆனால் அந்த சித்தறிவிற்கு பாசம் துணை புரிகிறது, மாயை துணை புரிகிறது. அந்த பாசத்தின் வாயிலாக நாம் உணரும் ஞானம் பாச ஞானம். அதான், அதனால்தான் எத்தனையும் சொல்றார், வேதம், ஸ்மிருதி, கலை, புராணம், அனைத்து ஞானங்களும் எல்லாமே நமக்கு இந்த மாயையிலிருந்து எல்லாமே நாம் வந்து உணர்கிறோம். அடுத்தது பசு ஞானம், காதலினால் நான் பிரம்மம் என்னும் ஞானம் பசு ஞானம். இப்போ நம்ம முதல்ல என்ன பார்த்தோம், இந்த உயிர் இந்த உடலம் நான் அல்லேன் இல்லைங்களா, இந்த உடல் இல்ல, தத்துவங்கள் நான் அல்லேன் அப்படின்னு பார்த்தோம். அந்த தத்துவங்கள் நான் அறிவித்தால் அறியும் சித்திரன் அறிவுடையவர்கள். அந்த அறிவு இந்த எல்லா கலை ஞானம் எல்லாம் கற்கக்கூடியதாக இருக்கிறது. அப்படி கற்று வரும் பொழுது என்னன்னா, நானே பிரம்மம் என்றும் தெரிஞ்சுக்கிறது. அதுக்கும் போகக்கூடாது. நான் அதெல்லாம் பசு ஞானம்,